ரெண்டு சாமுவேல் 10வது அதிகாரத்தை நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். போன ரெண்டு வாரத்துக்கு முன்பதாக அந்த அந்த அதிகாரத்தில் ஆமோன் ராஜாவாகிய நாகாஷ் என்ற ராஜா அவர் இறந்து போகிறாரு. அவர் இறந்து போன பிறகு அவருடைய மகன் ஹனூன் என்ற மகன் வந்து அவரிடத்தில் ராஜாவாகி, இப்படி இறந்து போனானே அவனுக்கு தயவு காட்டணும் என்பதற்காக தாவீது தன்னுடைய பிரதிநிதிகளை பிரபுக்களை ஆறுதல் படுத்த அனுப்பும் போது அந்த ஹனூன் தன்னுடைய வாலிப நண்பர்கள் முட்டால் அனுபவம் இல்லாத நண்பர்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு ஒரு ஒரு சந்தேகத்தோடு ஒரு யூகத்தில் இவர்கள் ஒருவேளை வேவு பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று உணர்ந்து அவர்களை மிகவும் பயங்கரமாக அவமானப்படுத்தி அனுப்பிட்டான். பயங்கரமான அவமானம், ஆஃப் ஷேவ் ஆஃப் நேக்கட் அப்படின்ற மாதிரி பாதி தான் ஷேவ் பண்ணி பாதி நிர்வாணப்படுத்தி அவர்களை இந்த மாதிரி கேட்க முடியாத அளவுக்கு அவமானப்படுத்தி அவர் அனுப்பிட்டான். சில நேரங்களில் சின்ன காரியங்கள் போய் பெரிய சண்டையில் முடிகிற மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சி மிகப்பெரிய நீண்ட கால போரில் போய் முடிய போகுது. பெரிய போர் வரப்போகுது. அந்த போரில் முடியறத தான் நாம் அந்த போருக்கு ஆயத்தத்தை தான் 6-12 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த போருக்குள்ளே தான், இந்த போருக்கு மத்தியில் தான் தாவீது தான் பயங்கரமாக பாவத்தில் விழுவுறத நாம் பார்க்குறோம். பல காரியங்கள் நடக்கிறத இந்த போருக்கு நடுவில் தான் பார்க்க போகிறோம். பெத்ஷேபாவுடைய புருஷன் உரையாக இறக்குறது இந்த போரில் தான். இந்த மாதிரி பல காரியங்கள் நிகழ்ச்சிகள் இந்த போரின் மூலமாகத்தான் நடக்க போகுது. அந்த போருக்கு நடக்கிற ஆயத்தம் 6-12 வரைக்கும் இன்னைக்கு நாம் பார்த்து ஒரு பயன்பாடை பார்த்து முடிக்கலான்னு நான் திட்டமிட்டிருக்கிறேன். ஆமோன் இந்த 6வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆமோன் புத்திரர் தாங்கள் தாவீதுக்கு அருவறுப்பானார்கள் என்று அறிந்து, முட்டாள்தனமாக பெரிய ராஜாவாகிய தாவீதை போய் கோவப்படுத்திட்டாங்க. கோவப்படுத்துகிற விதமும் பார்த்தோன்னா சும்மா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அவருடைய பிரதிநிதிகளை அவமானப்படுத்தி ஒரு போர்க்கொடியை அவங்க ஏற்றும்படிக்கு அவமானப்படுத்திட்டாங்க. தாவீது உடனடியாக தாக்கில் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கிறாரு. ஆனால் ஆமோன் புத்திரர் என்ன உணர்றாங்க, பயங்கரமாக இதனால் தாவீதுக்கு கோபம் வந்திருக்கும், நம்மளை பார்த்தாவே அறுவருக்கு எப்போ நம்மளை அழிக்கலாம் தாக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருப்பான், நம்ம முந்திக்கணும், சத்ரு முந்திரத்துக்குள்ள நம்ம முந்திக்கணும் என்பதற்காக அவர்கள் ஆயத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆயத்தம் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அவங்களுக்கு என்ன தெரியுது, நம்ம போருக்கு ஆயத்தம் பண்ணும்போது என்ன பண்ணணும், நம்மக்கிட்ட எவ்வளோ சத்ருகள், நம்ம சோல்ஜர்ஸ் எவ்வளோ இருக்கிறாங்க, எதிரிகிட்ட எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தாவீதுக்கு 10 மடங்கு இருக்கிறாங்க, இவர்கிட்ட 1 மடங்கு தான் இருக்கிறாங்க. அதை யோசிக்கல, அதான் அனுபவம் இல்லைன்னா தங்கள் பலன் தன்னை தங்களுக்கு என்னன்னு தெரியாது, தாங்க என்ன செய்யணும்னு தெரியாது, யோசனை இல்லாமல் ஏதாவது முதல்ல செஞ்சிடுறது, அதுக்கப்புறம் அதனோட விளைவுகளை வாழ்க்கையெல்லாம் சந்திக்கிறது. அந்த மாதிரி அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதுக்கு ஒப்பில்லாத ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பெரிய ராஜாவை அவமானப்படுத்திட்டோமே என்பதை அறிந்து முதல்ல தப்பு செஞ்சிட்டாங்க, அவருக்கு போர்க்கொடி ஏற்றிட்டாங்க, ஏற்றிட்டு அதுக்கப்புறம் போருக்கு திராணி இல்லை, தங்களுக்கு போதுமான பலன் இல்லைன்ற முட்டாள்தனத்தை அவங்க பார்த்து அதை என்ன செய்வாங்க, நம்ம ஒரு நிலைமையில் போய் மாட்டிக்கிட்டோம், இக்கட்டான நிலைமை, நம்முடைய தப்புனால நம்ம போய் மாட்டிக்கிட்டோன்னா நம்ம என்ன செய்வோம், நீங்கள் என்ன செய்வீங்களோ, வேதத்தின்படி நாம் புரிஞ்சுக்கிட்டது அந்த நேரத்தில் நம்மளை நாம் தாழ்த்தணும். ஏன்னா அந்த நேரம் நமக்கு பராமரிப்பில் வர்றது, ஆண்டவர் நம்மளை தாழ்மை கற்றுக் கொடுக்க, தாழ்மையும் விசுவாசத்தை கற்றுக் கொடுக்க நமக்கு அந்த நேரத்தை கொடுக்குறார். ரொம்ப இக்கட்டு, என்ன செய்யறதுன்னே தெரியல, அந்த நேரத்தில் தாழ்மையை நாம் படிக்கணும் என்பதற்காக ஆண்டவர் நமக்கு அந்த இக்கட்டு சூழ்நிலையை கொடுக்குறாரு. அந்த நேரத்தில் நம்ம தாழ்த்தணும். ஆனால் இவன் தாழ்த்துவானா, தாவீது இன்னும் போர் ஆரம்பிக்கல, ஒருவேளை அனுன் தன்னை தாழ்த்தி ராஜாவே முட்டாள்தனத்தில் இந்த மாதிரி போற இது இந்த மாதிரி உங்கள் பிரதிநிதிகளை அவமானப்படுத்திட்டேன், அது என்ன ஈடு வேணாலும் நான் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிறேன், என்ன திருப்பி கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன், சாரி அப்படின்னு கேட்டுந்தான் முடிஞ்சு போயிருக்கோம்ல. தாவீது மன்னிச்சிருப்பார், அவர் தான் பெருந்தன்மையில பெருந்துகிட்டு இருக்கிறாரு, நிச்சயமா மன்னிச்சிருப்பார். ஆனா பாவிகள் வெறும் பெருமை மாத்திரம் இல்லை, நமக்கு பெருமை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முட்டாள்தனம் இருக்கும். பாருங்களேன், நமக்கு முட்டாள்தனம் இருக்கிறதுக்கே பெருமை தான் காரணம். காலையில் கூட அந்த மத தலைவர்களுடைய முட்டாள்தனத்தை பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க ஆங்காரம் பெருமை தாழ்மைப்பட்டு ஆமா இது உண்மையான இல்லை முட்டாள்தனம். பெருமை இருந்தால் முட்டாளுகளைத்தான் நம்ம ஆயிரும். பாருங்களேன், கம்ப்ளீட்லி முட்டாள ஆகி அவன் தன்னையே தான் அழித்து கொள்ற வரைக்கும் சும்மா இருக்க மாட்டான். அகங்காரத்தில் தன்னை தாழ்த்துவதின் பதில் இவன் என்ன பண்ணுறான், தன் ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா பணத்தையும் ட்ரெஷர், அவங்க அப்பா எல்லாம் சேர்த்து வச்சுருந்தார், எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு சிரியர்களை போய் சோல்ஜர்ஸை வாங்கி. பாருங்களேன், இந்த 6வது வசனத்தில் என்ன வருது, சிரியர்கள் பெத் ரஹோபில் இருக்கிற சிரியர்கள், ஜோபால் இருக்கிற சிரியர்கள் எத்தனை பேர், 20,000 கால் கால் ஆட்கள் அப்படின்னா சோல்ஜர்ஸ். இவங்கெல்லாம் ரொம்ப திறமை உள்ள சோல்ஜர்ஸ், இவங்கெல்லாம் விற்கப்படுவாங்க, ரொம்ப ட்ரெயின்டு சோல்ஜர்ஸ், போர்க்கலையை ரொம்ப தெரிஞ்சவங்க, போருக்கு பழக்கப்பட்டவங்க. இவங்கெல்லாம் அப்படிப்பட்ட சோல்ஜர்ஸை ரொம்ப விலை கொடுத்து வாங்கியிருக்கிறான். அது மாத்திரம் இல்லை, கிங் மக்கா கிட்ட போய் 1,000 ஆளுகளை அங்கே வாங்குறான். அப்புறம் இஷ்டோபில் போய் 12,000 ஆளுங்க, எல்லா இராணுவத்தை போய் எவ்வளோ காசு இதெல்லாம். ஏன்னா நான் நின்று நான் செஞ்சது தான் என்ன, தன்னுடைய அழிவை தன் பிரம்மாண்டமாக வரவேற்கிற மாதிரி. சில பேர் அப்படித்தான் அழிவை பிரம்மாண்டமாக வரவேற்பாங்க, நான் செஞ்சது நான் அழிய தான் போகிறேன்றது. எவ்வளோ பெரிய ராஜ்யம் அப்பா இறந்து இவனுக்கு வந்துருக்குது. சில பேர் குரங்கு கையில் பூமாலை கொடுத்தா எவ்வளோ நேரம் வச்சுக்கிட்டு இருக்கோம், அது ரொம்ப நேரம் வச்சிருக்குமா, கொஞ்ச நாள்லயே 100,000 அது இல்லைங்களா, அங்கேயும் இங்கேயும் கிழிச்சுக்கிட்டு. அந்த மாதிரி இவன் அவங்க அப்பா இறந்த பிறகு இந்த ராஜ்யம் இவன் கையில கிடைச்சி படுகிற பாடு பாருங்களேன், இருக்கிற பணத்தை எல்லாம் சுருட்டி போய் தேவையில்லாத ஒரு ராஜாவை கோபப்படுத்திட்டு இப்ப இருக்கிற பணத்தை எல்லாம் சுருட்டிக்கிட்டு போருக்கு போறான். என்ன ராஜா, ஓகே, ஒரு பெரிய இராணுவத்தை ரொம்ப பணம் கொடுத்து வாங்கியிருக்கிறான். இந்த இராணுவம் என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இஸ்ரவேல் மக்களை விட ஜாஸ்தி இராணுவம் ஆயிடுச்சு, பெரிய இராணுவம். ஏற்கனவே கானானியர் எல்லாம் சுற்றி இருக்கிறவங்க தாவீது மேலே கோபமாக இருக்கிறாங்க, அவங்களுடைய சப்போர்ட்டும் இவனுக்கு கிடைத்து. அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா நார்த்து, நான் மேப்பை இந்தியா மேப்பில் பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் நார்த் இல்லைங்களா, அங்கே மேலேருந்து காஷ்மீர்லேருந்து மும்பை அதெல்லாம் பார்த்து அங்கேருந்து ஒரு கூட்டம் வருது. நம்ம கர்நாடகா தான் இஸ்ரேல்னு வச்சுக்குவோம், மேலே நார்த்தில் இருந்து இப்போ சிரியர்கள் வராங்க தாவீதை தாக்குறதுக்கு. மேலே ஒரு பெரிய புயல் மாதிரி கூட்டம் வருது, எக்கச்சக்கமாக 40,000 சிரியர்கள். இந்த பக்கம் சவுத்துலேருந்து இவன் வந்துக்கிட்டு இருக்கிறான் அனூன், அவனுடைய ஆமோரியர் கூட்டங்களை கூட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ தாவீது இதை பற்றி கேள்விப்படுறாரு, மேலே நார்த்துலேருந்து வருது சவுத்துலேருந்து வருது, நடுவில் நம்ம நிற்கிறோம், இதுக்கு நாம் ஏதாவது தற்காப்பாக செய்யணுமே என்பதற்காக. இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நார்த்துலேருந்து வரும்போது அவங்க யோர்தானுக்கு முன்பதாக இருக்கிற கோத்திரங்கள்லாம் இருக்குதா, இஸ்ரேல் கோத்திரங்கள் கேடு ரூபன் மனாசா கோத்திரம்லாம் இருக்குது, அவங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க தாக்கப்படுவாங்களே, அதை தாக்கி யோர்தானை கடந்து எருசலேமுக்குள்ளேயே வந்துடும் அந்த இராணுவம். அதனால் தாவீது தற்காப்புக்காக ஏதாவது செய்யணும். 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இதை கேள்விப்பட்ட தாவீது தன்னுடைய தளபதியாகிய யோவாப், யோவாபும் அவனுடைய பராக்கிரமசாலியும் தன்னுடைய தற்காப்புக்காக அனுப்புறார். வந்துகிட்டு இருக்கு ராணுவம் அந்த பக்கம், நார்த் சவுத் வந்துகிட்டு இருக்கு, நம்ம நடுவில் இருக்கிறோம்ப்பா, அவங்கள போய் நிறுத்து, அவங்கள போய் நிறுத்து. 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆமோன் புத்திரர்கள் வந்து போர்ல அந்த கேட் கிட்ட நிற்கிறாங்க இல்லைங்களா, அந்த கேட் கிட்ட என்ட்ரன்ஸ் பார்டர்ல வந்துட்டாங்க இஸ்ரேல் பார்டர்ல. சிரியர்கள் அந்த ஜோபால இருந்து பெத்ரஹோபு இந்த பெரிய கூட்டம் வந்து அவங்க நார்த் பக்கம் நிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஆமோனியர்கள் பெரிய கூட்டத்தோடு நிக்கிறாங்க சவுத்துல, நார்த்ல இந்த பக்கம் சிரியர்கள் நிக்கிறாங்க, நடுவுல இஸ்ரேல் மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்ப யோவாபு வந்து இராணுவத்தோடு வந்தான்னா யாருக்கிட்ட சண்டை போடுவான், யோசிச்சு பாருங்களேன், மேலே நார்த்தில் இருக்கிற சிரியர்கிட்ட சண்டை போடணும்னு போனால் என்ன ஆகும்? இங்கே இருக்கிற ஆமோனியர்கள் பின்னாடி வந்து குத்த மாட்டாங்களா இல்லைங்களா? அப்போ இவங்கக்கிட்ட சண்டை போடணும்னா இவங்க வந்து குத்துவாங்க. ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டு யோவாபு முழிக்கிறார் பாருங்களேன். யோவா பின்சர் எஃபெக்ட்னுவாங்க இங்கிலீஷில், அதாவது ரெண்டு பக்கமும் அமுக்கணும்னா அப்படியே நசுக்கிடலாம், ரெண்டு பக்கமும் குத்துருது. அந்த மாதிரி ஒரு பின்சர் ஸ்ட்ராட்டஜின்னுவாங்க, நார்த்தில் சவுத்தில் ரெண்டு பக்கமும் தாக்குவோம், தப்பவே முடியாது. தன்னுடைய இக்கட்டான நிலைமையை யோவாப் அங்கே நின்று பார்க்கிறார். இந்த பக்கம் எக்கச்சக்கமான நார்த்து சிரியர்கள், போர்க்கலை தேர்ந்தவர்கள், பயங்கரமான வீரர்கள் அவங்க. இந்த பக்கம் பார்த்தா ஆமோனியர்கள் நடுவில் நின்றுக்கிட்டு, தனக்கு அவ்வளோ இராணுவ கூட்டமும் இல்லை, அவ்வளோ ஜனங்களும் இல்லை, இது இது என்ன பண்ணுவா யோவாப் யோசிச்சு பாருங்களேன். அந்த அந்த ஆளுங்க இல்லை, அந்த அவ்வளோ ஆயுதங்கள் இல்லை கூட்டத்தில், இது பெருசாக இருக்கு. அவனுடைய நம்ம எந்த இடத்துல இருந்து சண்டை போடுறோம்னு இருக்கு இல்லைங்களா, ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் வாங்க, திட்டமான இடம், அந்த இடம் ரொம்ப முக்கியம். இவன் நடுவில் மாற்றிக்கிட்டு இருக்கிறான், அந்த பக்கம் இருந்தாலும் தப்பலாம், இந்த பக்கம் இருந்தாலும் தாக்கலாம், இல்லையே பின்னாடியும் தாக்க முடியாது, நம்ம நடுவில் இருக்கிறோமே என்ன பார்த்து. பெரிய ரிஸ்கி சுச்சுவேஷன் வாங்க, இதை விட ரிஸ்க் என்ன இருக்க முடியும், ரெண்டு பக்கமும் தாக்குது. நமக்கு இந்த பக்கம் சைனா பாகிஸ்தான் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் இல்லைங்களா, ரெண்டு பக்கமும் தாக்குது, என்ன செய்வோம்? நம்ம வாழ்க்கையில் ரிஸ்கை ஃபேஸ் பண்ணோன்னா நம்ம என்ன செய்வோம், நம்ம என்ன செய்வோம்? நமக்கு ரிஸ்க் வந்துச்சுன்னா யோவாபுக்கு அந்த ரிஸ்க் வந்திருக்கு. யோவாபை பார்த்தோன்னா ஒரு பெரிய கேரக்டர் கிடையாது, அவன் பைபிளில் பார்த்தோன்னா ரொம்ப பெரிய ஆள் கிடையாது, ஆனால் இந்த இடத்துல ஆவியானவர் அவன் மேலே இறங்கின மாதிரி பெரிய சாகசத்தையும் பராக்கிரமத்தையும் அவன் செய்கிறத அதிசயமாக நாம் பார்க்குறோம். யோவாப் இப்படிப்பட்ட சத்ருக்கள் ரொம்ப ஆயத்தத்தோடு தன்னை தாக்கணும்னு வந்திருக்கிற சத்ருக்களுக்கிட்ட இருந்து பெரிய ஆபத்தின் முனைக்கு வந்து விட்டான். என்ன செய்யறது, பெரிய இக்கட்டான சூழ்நிலையில அவனுடைய பராக்கிரமத்தை நாம் பார்க்கிறோம். முதல்ல என்ன செய்யறான், ஒரு யுத்த ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு திட்டத்தை பண்றான் இல்லைங்களா, யுத்த தந்திரம்னு வாங்க, ஒரு யுத்த தந்திரத்தை நம்ம போடணும், எந்த மாதிரி நம்ம பிளான் பண்ண போகிறோம், இந்த பக்கமும் இந்த பக்கமும் எனிமீஸ் இருக்கிறாங்க. முதல்ல என்ன பண்ணுறான், ஒரு ஞானமான ஒரு தளபதியாக இவங்களுடைய திட்டம் தெரிஞ்சு, ரெண்டு பக்கமும் நம்மளை தாக்க வராங்கன்னு தெரிஞ்சு, தன்னுடைய சேனையை ரெண்டாக பிரிக்கிறான். ரெண்டாக பிரித்து அவன் கட்டளை கொடுத்து பாருங்களேன், அவன் என்ன சொல்கிறான், முக்கியமாக ரொம்ப பராக்கிரமசாலி ரொம்ப திறமை இருக்கிறவங்க எல்லாம் தன்னோடு சேர்த்து கொண்டு நான் சிரியர்களை சமாளிக்க போகிறேன். இன்னொரு கூட்டத்தை எடுத்து தன்னுடைய சகோதரன் அபிஷாய் கிட்ட கொடுத்து, அபிஷாய் நீ போய் ஆமோனியரை பார்த்துக்க, நான் இவங்களை சிரியர்களை பார்த்துக்கிறேன், நார்த்துலேருந்து வருகிற நான் பார்த்துக்கிறேன், நீ போய் சவுத்துலேருந்து வருகிறவங்களை நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லி பாருங்களேன். வார் ஸ்ட்ராட்டஜி தான், இராணுவத்தை பிரித்தா பலவீனம் அடையுமே, நீ கவலைப்படாத, பலவீனம் இல்லை, நம்ம பிரித்து போர் செய்வோம், ஆனால் ஒரு அணியாக போர் செய்வோம், ஒரே டீமாக போர் செய்வோம் பாருங்களேன். அந்த 11வது வசனத்தில் சிரியர்கள் கை மிஞ்சுகிறதா இருந்தால் அப்படின்னா என்ன, நாங்கள் போய் சிரியர்கிட்ட போர் செய்கிறேன், அவங்களால நான் சமாளிக்க முடியாம ரொம்ப அவங்க கை என் கையை மிஞ்சுற என் பலத்துக்கு மிஞ்சுகிறதா இருந்தால் நீ எனக்கு உதவி செய்ய வேண்டும், நீ வா எனக்கு உதவி செய்யறதுக்கு, நான் இங்க தோக்குற மாதிரி இருந்தா நீ வா எனக்கு உதவி செய்யறதுக்கு. ஆமோன்கள் ஆமோன் புத்திரர்கள் கை மிஞ்சுகிறதா இருந்தால் நான் உனக்கு உதவி செய்ய வருவேன் பாருங்களேன், வருவேன். ஒரு அருமையான சகோதர மியூச்சுவல் ஹெல்ப், இந்த மாதிரிதான சர்ச்லேயும் நமக்கு இருக்கணும் இல்லைங்களா, ஒருத்தர் பலவீனமாக இருந்தால் இன்னொருத்தர் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் இல்லைங்களா. எனக்கு இருக்கிற சோதனை உங்களுக்கு இருக்காது, எந்த சோதனை எனக்கு அதை நான் ஜெயிச்சிடலாம், ஆனால் அது உங்களுக்கு ரொம்ப பலவீனமாக இருக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஒருத்தர் ஒருத்தருக்காக ஹெல்ப் பண்ணுங்கள், ஒருத்தர் ஒருத்தர் சோதனையில் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் எப்படி மேற்கொண்டீங்களோ உங்களுக்கு எந்த பலன் இருந்துச்சோ அது மற்ற சகோதரங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைக்கணும். அப்போ தான் நம்ம சபையாக ஒரு அணியாக ஜெயிக்க முடியும் இல்லைங்களா, ஒருத்தர் ஒருத்தரை சப்போர்ட் பண்ணி அப்போ தான் ஜெயிக்க முடியும்னு பார்க்குறோம். ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்த போருக்கு ஆயத்தம் தான் நடந்துக்கிட்டு இருக்கு, முதல்ல பிளான் பண்ணுறாரு, ஒரு ஸ்ட்ராட்டஜியை வகுத்தாச்சு, ஆனால் அவர் சொல்ற அந்த முக்கியமான வார்த்தைகளில் தான் நம்ம கவனத்தை செலுத்தணும். தன்னையும் தன்னுடைய சகோதரனையும் அந்த இராணுவத்தையும் தைரியப்படுத்துவதற்காக அருமையான வார்த்தை. சிலதெல்லாம் நாம் எழுதி வைத்துக் கொள்ளணும்ன்ற இல்லைங்களா, அந்த மாதிரி வார்த்தை தான் 12வது வசனம் பாருங்களேன். தைரியமாயிரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். தைரியமா இருங்க. ஆமா, ரொம்ப பயங்கரமா தான் இருக்கு. இந்த ஆர்மியை பார்த்தா ரெண்டு பக்கமும் நம்மளை தாக்க வராங்க, பயம்தான் இருக்குது. ஆனா தைரியமா இருங்க. என்ன, ஏன் தைரியமா இருக்கணும்? நம்ம கூலிக்கு வேலை செய்யக்கூடாது, நம்முடைய வருமானத்துக்காக நம்ம வேலை செய்யக்கூடாது, நம்ம பேருக்கோ புகழுக்கோ நம்ம போர் செய்யறதுக்கு வரல. எதுக்காக வந்திருக்கிறோம்? நம்முடைய ஜனத்திற்காக, நம்மளுடைய ஜனத்துக்காக. ஒரு போர் சேவகனுக்கு அதானுங்க தைரியம். நம்ம நாட்டிலையும் போர் சேவகர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா, போய் எப்படி காக்குறாங்க பார்டர்ஸ், அதெல்லாம் எதுக்காக காக்குறாங்க? வெறும் பணத்துக்காகவா? வேற ஏதாவது பணம் வேலை பார்த்துருக்கலாம் இல்ல, அவங்களுக்கு அதுலயே இருக்கிற ஒரு பெருமை இருக்கு. நம்ம நாட்டு நம்முடைய ஜனத்திற்காக, ஒரு பேட்ரியாட்டிசம் வாங்க, நாட்டு பற்று, தேச பற்று. நம்முடைய ஜனத்திற்காக நம்ம போர் செய்யலாம். அது மாத்திரம் இல்லை, நம்மளுடைய தேவனுடைய பட்டணங்களுக்காக, தேவனுடைய மகிமைக்காக, அவர் நாமத்தை சுமக்கிற நம்முடைய பட்டணங்களுக்காக நாம் போர் செய்வோம். தைரியத்தை போர் நாம் என்ன சொல்றாரு, சௌரியத்தை. அப்படின்னா என்ன? சௌரியத்தை காட்டு, நீங்க பயன்படுத்துவீங்களா அந்த வார்த்தை, சௌரியத்தை காட்டுவோம். சௌரிய முடி மாதிரி இருக்குது. சௌரியத்தை காட்டுவோம்னா நீ ஆம்பள, நம்முடைய ஆம்பள தன்மையை, நம்முடைய வீரத்தை காட்டுவோம். ஆம்பள மாதிரி இருந்து அஞ்சா நெஞ்சங்களாக நம்முடைய வீரத்தை காட்டுவோம். எவ்வளோ உயிர் போற அளவுக்கும் போராடி நம்முடைய பிராணியை காட்டுவோம், நம்முடைய சௌரியத்தை காட்டுவோம். நாம் யாருக்காக? நாம் நேசிக்கிற நம்முடைய மக்களுக்காக, நம்முடைய மக்கள், நமது குலத்திலிருந்து வந்தவர்கள் யூதர்கள் நாம், அந்த மக்களுக்காக, அவர்களுக்காக, அவங்களுடைய சமாதானத்திற்காக காட்டுவோம். தேவன் மேல் இருக்கிற அன்பை இந்த போர்ல நம்ம காட்டுவோம். ரிஸ்க் தான், உயிர் கூட போயிடலாம் தான். உயிர் நமக்கு, உயிர் யார் திருப்பி நம்மளை ஒருத்தர் பார்க்க போறோன்னு தெரியல. போர்ல போனா ஏதாவது கேரண்டி இருக்கா? எவ்வளவு பெரிய ரிஸ்க். ஆனா நம்முடைய ஜனத்திற்காகவும் தேவனுக்காகவும் போராடி செத்த வீரர்களாக நாம் போவோம். போவோம் என்றார். என்ன ஒரு இது பாருங்களேன், அப்படி போய் நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்ல அவர் என்ன சொல்றாரு? யூஸ்வலா வெற்றி நிச்சயம்னு தான் சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்றாரு? கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக. கடவுள் நமக்கு வெற்றியை கொடுப்பார் நிச்சயமாக அப்படின்லாம் கிடையாது. ஏன்? நம்மளுடைய கடமையை நாம் செய்வோம். போர் சேவகர்களாக இதுதான் நம்முடைய கடமை. ஆனா கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு எது சரின்னு தெரியுதோ அது செய்யட்டும். வெற்றி வருதோ இல்லையோ, நம்ம உயிர் போகுதோ போலாலும் இன்னொரு பிழைக்கலாம், என்ன நடந்தாலும் சரி, கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு சரியானதை செய்யட்டும். நாம் வெற்றி வரலனாலும் பரவாயில்ல, நம்ம கடமையை செய்து நம்ம முடிச்சோன்ற திருப்தி நமக்கு இருக்கணும். நம்முடைய மனசாட்சிக்கு ஏற்றபடி நம்முடைய கடமையை செய்த திருப்தியோடு நம்ம செய்வோம், அதனோட விளைவுகளை ஆண்டவருக்கு விட்டுருவோம். வெற்றி வருதோ நமக்கு தெரியாது, இவ்வளோ போகிற சேனை எப்போ வெல்ல முடியுமா நமக்கு தெரியாது. ஆண்டியா நம்முடைய கடமை நாம் செய்வோம். பாருங்களா, ஆண்டவர் தமக்கு விருப்பமானதுபடி செய்யட்டும். அதை தான் அவர் சொல்றாரு. இதுதான் இந்த போருக்கு ஆயத்தம், வரப்போற போருக்கு இந்த யோவாப் செய்யற ஆயத்தம். இதை வந்து ஒரு பயன்பாடா சில நேரம் நம்ம யோசிச்சு முடிக்கலாம். நான் நினைக்கிறேன் இதுல கிறிஸ்துவுடைய போர் சேவகர்களாக நம்மளை எல்லாரையும் இந்த காலத்துல அழைத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு போர், ஒரு அழைப்பு. இது நமக்கு ஒரு பாட்டு வருது, அதை பாட போறோம். யுத்தம் செய்ய வாரும் கிறிஸ்தவ வீரர்களே. யார் என்னையா கூப்பிடுறாங்க? வேற யாரையோ கூப்பிடுறாங்க போல நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். உன்னைத்தான், சபை மெம்பராத்தான், நீ தான், வேற யாரும் இல்லை, நீ உன்னைத்தான் கூப்பிடுறார் ஆண்டவர் போருக்கு. இது இந்த யோவாப் கூப்பிடுற இந்த போர்க்களத்தின் சத்தம் வந்து நம்முடைய விசுவாசத்துக்கும் நம்முடைய ஊழியத்துக்கும் பெரிய பாடங்கள் இதில் இருக்கிறதுங்க. ஒரு பாஸ்டர்னா யாரு? அவர் ஒரு போர் செய்கிறவர் தான். தம்முடைய சர்ச்சுக்காகவும் தேவனுக்காகவும் போர் செய்கிறவர் தான். ஒரு டீக்கன்னா யாரு? தன்னுடைய சர்ச்சுக்காகவும் ஆண்டவருக்காகவும் போர் செய்கிறவங்க. எதுல போர் இருக்கு? சொந்த எஞ்சி இருக்கிற பாவத்தோடு போர், இந்த உலகத்தோடு போர், சபையை தற்காக்கணும்ன்ற ஒரு போர், சுவிசேஷத்தை பரப்பணும், சத்திய போரை நம்ம செய்யறோம், சத்தியம் பரவணும். காலையில பார்த்தோம் உரெல்லாம் பொய் நியூஸ், அபிஷியல் நியூஸ் எல்லாம் பொய். மக்கள் எல்லாம் இந்த உலகத்தின் பிரபஞ்சத்தின் பிரபுனால கூடாக்கப்பட்டிருக்கிற இந்த உலகத்துல சத்தியத்துக்காக நம்ம போர் செய்து சத்தியத்தை பறக்கிற வேலையில நாம் ஈடுபடணும். அதுக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம். சத்திய போருக்காக இந்த காலத்துல நாம் அடைக்கப்பட்டிருக்கிறோமே. சுவிசேஷத்தை பரப்பி சீஷர்கள் ஆக்கி நாம் அதை எப்படி செய்யணும்? முழு பலத்தோடு, முழு முயற்சியோடு, தேவைப்பட்டா சில நேரங்களில் உயிரை கொடுக்குற அளவுக்கு அந்த போரில் நம்ம ஈடுபடணும். அது செய்யும்போது அதனோட விளைவுகளை வெற்றி வருமா? ஊரெல்லாம் கேட்டுருவாங்களா? நிறைய பேர் வந்துருவாங்களா? கர்த்தருக்கு பிரியமா, கர்த்தருடைய பார்வையில் அவருக்கு பிரியமானதை செய்யட்டும். ஆனால் நம்ம கடமையை செய்தோம் என்ற ஒரு திருப்தியும், ஒரு மனசாட்சி திருப்தியும் நமக்கு இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் நம்ம ரிஸ்க் எடுக்க முன் வரணும். இந்த பிரசங்கத்துக்கே தலைப்பு என்ன கொடுத்துருந்தேன்? டேக் ரிஸ்க் ஃபார் காட். டேக் ரிஸ்க் ஃபார் காட். ஜான் பைப்பர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் சொல்றது எல்லாத்தையும் நம்ம ஏற்றுக்கொள்றது இல்லை, பலதெல்லாம் தப்பா சொல்லுவாரு. ஆனா இந்த விஷயத்துல ஒரு அருமையான பயன்பாடு சொல்றாரு, அதை யோசிச்சு பாருங்க. நம்ம வந்து கடவுளுக்காக நம்ம ரிஸ்க் எடுக்கிற மக்களா இருக்கணும். ரிஸ்க்னா என்ன? நம்ம ஒரு காரியத்தை செய்ய போகும்போது நம்மள வந்து ஒரு இழப்புக்கோ, ஒரு காயத்துக்கோ, ஒரு தோல்விக்கோ நம்மள ஒரு ஈடுபடுத்துறோம். இது செய்கிறோம், இது ஒரு ரிஸ்க் தாங்க, அதனால எனக்கு இழப்பு வரலாம், எனக்கு காயம் வரலாம், எனக்கு ஆபத்து வரலாம். இட்ஸ் எ ரிஸ்க். இந்த போருக்கு போகிறது சும்மாவா? இல்லை, இட்ஸ் எ ரிஸ்க். அதுதான் ரிஸ்க் எடுக்கிறது. நம்ம வந்து நம்ம ரிஸ்க் எடுக்கும்போது பணம் இழப்பு ஏற்படலாம், தோல்வி வரலாம், ஏன் சில நேரங்களில் உயிரை கூட போகலாம். ஒரு ஞானமாக இருக்கிறவங்க ரிஸ்க் எடுப்பாங்களா? எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்களா? ஞானமா இருக்கிறவங்க நம்ம நினைக்கலாம், இல்ல அவங்க ஞானமா இருக்கிறவங்கள ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. இல்ல, ரொம்ப தப்பு. ஞானமா இருக்கிறவங்க அந்த ரிஸ்க ஆராய்ந்து பார்த்து, கால்குலேட்டட் ரிஸ்க், இதுல என்ன இருக்கு, என்ன இதனால விளைவுகள் என்றதை யோசிச்சு பார்த்து நிச்சயமா ரிஸ்க் எடுப்பாங்க. அதனாலதான் அவங்க ஞானமா இருக்கிறவங்க, அதனாலதான் அவங்க பெரிய காரியங்களை செய்யறவங்க. பாருங்களேன், ஒரு ரிஸ்க் எடுக்கும்போது ஒருவேளை இதனால எனக்கு தனிப்பட்ட விதத்தில் இழப்பு ஏற்படலாம், ஆனால் இது ஒருவேளை வெற்றி அடைஞ்சிச்சுன்னா எத்தனை மக்களுக்கு உதவியாக இருக்கும். யோவாப் எடுத்த ரிஸ்கை பாருங்கள். ஒருவேளை இந்த போரில் போகிறதுனால இறந்து நான் போகலாம், ரிஸ்க் தான். ஆனால் ஒருவேளை வென்றனா நம்முடைய மக்களும் நகரங்களும் காப்பாற்றப்படுமே, பரவாயில்ல. இட்ஸ் எ ரிஸ்க், கால்குலேட்டட் ரிஸ்க், இல்லைங்களா? நம்ம வாழ்க்கையில் நம்ம எல்லாம் ஒரு மாயையில் நம்ம வாழ்கிறோம். என்ன மாயை? நம்ம வாழ்க்கையில் ஃபுல்லாக ரிஸ்க் ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரிஸ்க் இருக்குது, யோசிச்சு பாருங்களேன். நமக்கு எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்குது. நம்ம ஒரு ஒரு வஞ்சனையான ஒரு பலூனில் வாழ்கிறோம். அந்த பலூனில் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? நமக்கு நம்ம ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறோம், நமக்கு ஒன்றுமே ஆகாது, அதனால ஐயோ நிம்மதியாக இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதனால அந்த நிம்மதியை கெடுத்துக்கிறதுக்கு நான் ஒரு ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன்னு. அது ரொம்ப தப்பு. நம்ம ஒவ்வொரு நாளும் எவ்வளோ ரிஸ்கில் வாழ்கிறோன்ற அறிவே நமக்கு இல்லை. அது இல்லாமல் ஒரு மாயில் ஒரு 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 பாதுகாப்புன்ற ஒரு பொய்யான பலூனுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஊசி போதும் அந்த பலூன் உடைக்கிறதுக்கு. யோசிச்சு பாருங்களேன், எத்தனை ரிஸ்க் இருக்குது, எத்தனை ரிஸ்க். இப்போ பிரசங்கத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, உங்களை பயமுடுத்து சொல்லலை. திடீர்னு உங்கள் ஹார்ட்டு நின்று போய் இங்கேயே இறந்துடலாம் இல்லையா? நீங்கள் ரிஸ்க் இல்லையா? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ ரிஸ்க் இருக்கு, இறந்துடலாம். இல்லை இதை முடிச்சுட்டு வெளியே போகிறீங்க, போயிட்டு இருக்கும்போது நம்ம ஒழுங்காக போனாலும் டிராஃபிக்கில் எவனோ வந்து நம்மளை இடித்து நம்ம தலை மண்டை வெடிலாம். இருக்கா இல்லையா டிராஃபிக்கில்? ஆனால் போகாமல் இருக்கிறோமா ரோட்டில்? இல்லை போகத்தான் செய்கிறோம். எவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறோம், போகிற ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம், மத்தியானம் போய் ஹோட்டலில் சாப்பிட்றோம், அந்த ஹோட்டல் சாப்பாட்டில் ஒரு பயங்கரமான வைரஸ் இருந்து நம்ம சாப்பிட்டு உடனே அந்த சாப்பிட்ட இடத்துல டேபிள்லேயே செத்துடலாம், இல்லை நம்ம ரிஸ்க் இல்லையா? இப்போல்லாம் என்னென்ன வைரஸ் வருது, ஒன்றா ரெண்டா வைரஸ் இல்லைங்களா, கொரோனா போச்சு, இப்போ H1N1ன்றாங்க, என்னென்னவோ வைரஸுங்க. ஏதாவது பக்கத்தில் ஒருத்தர் நான் சும்மா போன தும்புனார் அவ்வளோதான், நான் எனக்கு அந்த வைரஸ் வந்து நான் செத்து போகலாமே. எங்க இருக்கு பாதுகாப்பு? நம்ம வாழ்க்கையில ரொம்ப பாதுகாப்பா நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா? அவ்வளவுதான், அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடும். ஏன் வீட்டுல எங்கேயும் நான் போக மாட்டேங்க பாஸ்டர், வீட்லயே உட்கார்ந்து இருந்தாலும் அந்த ஜன்னல் ஓட்டையில இருந்து ஒரு கொசு வந்து கடிச்சு உங்களுக்கு டெங்கு வந்து செத்து போலாம் இல்லைங்களா, எப்படியோ செத்து போலாம். எங்க என்ன பாதுகாப்புல வாழ்றோம், எத்தனை ரிஸ்கோடு நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் செத்தவங்க எத்தனை பேர், நல்லா என்னங்க ஆச்சு அவருக்கு, தூக்கத்துல போயிட்டாரு. எந்த நிமிஷமும் ரிஸ்கில் ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கிற உயிரில் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நானும் ஒரு ரிஸ்க் எடுக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு கோட்டையில் வாழ்கிற மாதிரி ஒரு பாதுகாப்பின் மயக்கத்தில் வாழ்கிறோம். எந்த பாதுகாப்பும் உங்களுக்கும் எனக்கும் கிடையாது, யோசிச்சு பாருங்களேன், எந்த பாதுகாப்பும் கிடையாது. 101 விதத்தில் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம். இதெல்லாம் இருக்கும்போது நம்ம வேலைக்கு போகாமல் இருக்கிறோமா, வெளியில் வராமல் இருக்கிறோமா, மோட்டர் ஹோட்டலில் சாப்பிடாமல் இருக்கிறோமா, இல்லை எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் போகிறோம். நாளைக்கு என்ன கொண்டு வரோம் தெரியாது. வாழ்க்கையில் ஒவ்வொரு படியிலையும் நமக்கு ரிஸ்க் இருக்கும்போது அவ்வளோ ரிஸ்க் நம்ம சுயநல விஷயங்களுக்கு துணிஞ்சு நம்ம எடுக்கிற நாம் கடவுளுடைய விஷயம்னு வந்தால் எவ்வளோ யோசிக்கிறோம் ஒரு ரிஸ்க்குக்கு. யோசிச்சு பாருங்களேன், இது செஞ்சால் என்ன ஆகும், அது செஞ்சால் என்ன ஆகும், இது கிடைக்குமா கிடைக்காதா, ரொம்ப யோசிப்போம் இல்லைங்களா. நம்ம பாதுகாப்புன்ற ஒரு மயக்கம், ஒரு மாயையில் நாம் வாழுகிறோம், ஒரு மாயையில் வாழுகிறோம். பாதுகாப்புன்னு உங்களுக்கும் எனக்கும் இல்லைங்க, அந்த எப்போ நமக்கு எப்போவும் பாதுகாப்பு இல்லை, என்னைக்கோ போகிற உயிர். ஆண்டவருடைய நாமத்துக்காக போனா போதுன்ற ஒரு தைரியம், எப்போ எனக்கு பாதுகாப்பு இல்லை, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நினைக்கிறோம் பாதுகாப்பு இருக்குதுன்னு, இல்லை நமக்கு பாதுகாப்பு, அதனால தான் நம்ம துணிஞ்சு ஒன்றுமே செய்ய மாட்டேன்றோம். இல்லைங்க நமக்கு பாதுகாப்பு நமக்கு இல்லை, என்னைக்கோ போயிடலாம், அன்னைக்கு கூட போயிடலாம். எப்போ அந்த நமக்கு பாதுகாப்புன்ற ஒரு பலூண்டு அது உடைஞ்சி இருக்குதோ, துணிஞ்சு விடுதலையோடு நாம் ஆண்டவருக்கு செய்கிற சாகசம் தைரியம் நமக்கு அப்பத்தான் வரும். இல்லைன்னா ஐயோ ஐயோ அதாயிருப்போது இதாயிருப்போதுன்னு ஒரு பாதுகாப்பின் மாயையில் நாம் வாழுகிற மக்களாக நாம் இருப்போம். அது ஒரு காணல் நீர், காணல் நீர் உண்மையா இல்லையா, அது நீர் மாதிரி தெரியுது, பாதுகாப்பு மாதிரி தெரியுது, இல்லை பலூண்டது, ஒரு ஊசி போதும் பட்டுன்னு ஒடிஞ்சிடும், அப்போதான் தெரியும் எவ்வளோ இதாக இருந்தேன் இப்படி திடீர்னு ஆயிடுச்சேன்னு நம்ம நினைப்போம். நாம் திரும்புகிற ஒவ்வொரு திருப்பத்திலையும் எண்ணி முடியாத, நம்மளால் கட்டுப்படுத்த முடியாத ஆபத்துகள், உயிர் போகிற ஆபத்துகள் நம்மளை சுற்றி இருக்கிறது. அந்த வஞ்சனையான பாதுகாப்பு நமக்கு இல்லை. அந்த மாதிரி இருக்கிற நாம், எத்தனையோ ரிஸ்க் தனிப்பட்ட விதங்களை எடுக்கிற நாம், ஆண்டவருக்குன்னு வந்தால் ரொம்ப யோசிக்கிறது, 101 தடவை யோசிக்கிறது, நம்மளை ஏன் நம்மளை பாதுகாப்பு இல்லை, அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது, அதாயிருப்போது இதாயிருப்போதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் பைபிளில் பார்த்தீங்கன்னா உண்மையான விசுவாசிகள் எல்லாருமே அவங்களுடைய விசுவாச செயல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய காரியங்கள் சாதித்தது எப்படி, இந்த பாதுகாப்பு முட்டாள்தனமான பாதுகாப்பில் வாழாமல் வாய்ஸ் இருக்குது, நாம் தேவனுக்காக சௌரியத்தை காட்டுவோம், நல்ல வார்த்தை தான், சௌரியத்தை காட்டுவோம், வா ஒரு நாள் வாழ்ந்தாலும் ஆண்டவருக்காக வாழுவோன்ற தைரியம் எப்போ வருதோ அப்படி செஞ்சவங்க தான். பல உதாரணங்கள், யோ ஜோவாப் இந்த வசனத்தில் எடுத்து பாருங்களேன், என்ன ரிஸ்கை பார்க்குறாங்க, முன்னாடி சத்ருக்கள், பின்னாடி சத்ருக்கள், எந்த பக்கமும் சத்ருக்கள், எண்ணி முடியாத சத்ருக்கள். யோவாப் என்ன பண்ணுறாரு, நம்ம எல்லாம் போய் எங்கேயாவது குகையில் ஒளிஞ்சுக்குவோன்றாரா, பண்ணியிருக்கலாம் இல்லை, இவங்க நம்ம எல்லாம் ஒளிஞ்சு போருக்கு போகலன்னா எல்லாம் போயிடுவாங்க தோத்துட்டோன்னு பண்ணாரா, இல்லையே பண்ணியிருக்கலாமே. ஆனால் தன் மக்களை தைரியப்படுத்தி ஒருத்தர் ஒருத்தருக்கு நாம் உதவி செஞ்சுக்குவோம், திட்டம் போட்டு தைரியப்படுத்தி போருக்கு போய் அந்த ரிஸ்கை எடுக்கிறாரு, தைரியமாக இருங்க. ஏன்னா தைரியம் அவங்களுக்கெல்லாம் போயிடுச்சு இந்த இராணுவத்தை பார்த்து, அதனால தான் தைரியமாக இரு, நம்முடைய ஜனத்திற்காகவும் நம்முடைய தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். கர்த்தர் தமக்கு பார்வைக்கு நலமானதை செய்யட்டும். நலமானதை செய்யட்டோம்னா என்ன? நம்ம முடிவெடுத்திருக்கிறோம், நம்ம போருக்கு போக போகிறோம், ஆண்டவர் நமக்கு வெற்றியை தருவாரா? எந்த வாக்கு தத்தமும் இல்லை. வி டோன்ட் நோ, நமக்கு தெரியாது வெற்றியை தருவாரான்னு. இந்த விஷயத்தில் வெற்றி வரும், ஆனால் நம்ம முடிவெடுத்து, நம்ம ஞானமாக நமக்கு தெரிஞ்ச பொது அறிவில் முடிவெடுத்து செய்ய போகிறோம். இந்த ரிஸ்க்கு தான், ஒன்று ஓடலாம் இதிலிருந்து, இல்லைன்னா இந்த ரிஸ்க்கை எடுக்கலாம். இந்த ரிஸ்கை எடுக்கும்போது வெற்றி வருமா, இது எப்படி போய் முடியும்னு நமக்கு தெரியல, அதை கடவுள்கிட்ட விட்டுருவோம். ஆண்டவருக்கு அவர் பார்வைக்கு பிரியமானதை அவர் செய்யட்டும் பாருங்களா. ஆகவே தேவனுடைய நாமத்துக்காக நாம் ரிஸ்க் எடுக்கிற மக்களாக இருக்கணுங்க. அதை தான் இங்கே பார்த்து படிக்கிறோம். இவங்க யோவாபும் அபிஷேகிட்ட இருந்து, ஏன் யோ பல உதாரணங்கள் கொடுத்துக்கிட்டே போகலாம். இன்னொரு ஒரு உதாரணம் எடுக்கலாம், பெண்கள்லாம் இருக்கிறீங்க, எஸ்தர் கதை உங்களுக்கு தெரியும். எஸ்தர் இல்லைங்களா, அருமையான பெண். அந்த பெண்ணுக்கு மொர்தெக்காய் அப்படின்னு ஒருத்தர் இருந்து, மாமா இருந்து, அந்த பாபிலோன் அடிமைத்தனத்தில் போய் அவங்க மாட்டிக்கிட்ட உடனே இவர் அந்த பொண்ணை வளர்த்தார். தத்தெடுத்துக்கிட்டு வளர்க்கும் போது அது அழகான பெண்ணாக வளர்ந்து போனால் அந்த ராஜ்யம் அசிரியர் ராஜாக்கு ராணி ஆயிட்டா. ராணி ஆயிட்டு அங்கேருந்து ஹாமான்ன்றவன் என்ன பண்ணா, இந்த மொர்தெக்காய் மேலே இருக்கிற கோபத்தில் அங்கே இருக்கிற யூதர்களெல்லாம் அழிக்கணும்னு சொல்லி ராஜா கிட்ட ஒரு கட்டளையே பிறப்ப வச்சுட்டான். எல்லா யூதர்களும் அழிக்கணும். இப்போ என்ன பண்ணுறது? இப்போ மொர்தெக்காய் வந்து, ஆனால் எஸ்தரும் ஒரு யூத பெண், அது ராஜாக்கு தெரியாது இல்லைங்களா. எஸ்தர் என்ன செய்யறது இப்போ? ஒரு பக்கம் ராஜா கூப்பிடாம அவருக்கு முன்னாடி போனோன்னா தலை எடுத்துருவாங்க. அவர் யாரையும் கூப்பிடாம அவர் முன்னாடியே போகக்கூடாது அந்த காலத்தில். ஒருவேளை அவர் எப்படியோ மனசு இறங்கி அவர் பட்டயத்தை ஒரு செங்கோலை நீட்டினாருன்னா தப்பிச்சிடலாம். இல்லைன்னா ராஜா பெர்மிஷன் இல்லாமல் அவர் முன்னாடி போவே கூடாது. இப்போ எஸ்தர் அது ராணியாக இருந்தாலும் சரி போவே முடியாது. இப்போ எஸ்தர் என்ன பண்ணும்? இப்போ போகணும், போய் கேட்கணும். எவ்வளோ பெரிய ரிஸ்க் யோசிச்சு பாருங்களேன். எஸ்தர் 4:13 மொர்தெக்காய் என்ன சொல்கிறாரு? போய் எடு அந்த ரிஸ்க், போ ராஜா கிட்ட போய் உன்னுடைய ஜனங்களுக்காகவும் உன்னுடைய தேவனுக்காகவும், அதே வார்த்தைகள் வருது, உன் ஜனங்களுக்காகவும் தேவனுக்காகவும் அந்த போய் ரிஸ்க் எடுத்தீன்னா ஒருவேளை உயிர் போகலாம். ஒருவேளை உயிர் போகாமல் இருந்தால் உன் ஜனங்களும் தேவனும் நாம உயர்த்தப்படுமே, உன் ஜனங்கள் காப்பாற்றப்படுவாங்களே, அதனால அந்த ரிஸ்க் எடு. உயிர் போனால் உயிர் போதான் போகுது இல்லைங்களா. ஆனால் இது ரெடுன்றாரு. எஸ்தர் என்ன சொல்லுது 4:16 பார்த்தீங்கன்னா, நீங்கள் நீ எல்லாம் போய், நான் போகமாட்டேன்ல, ஓடு இல்லை ரிஸ்க் எடு. எஸ்தர் என்ன சொல்லுது? நீங்கள்லாம் யூதர்கள்கிட்ட சொல்லி சூசால் இருக்கிற எல்லாரும் உபவாசம் பண்ணுங்க. யார் உபவாசம் பண்ணி 3 ஜபம் பண்ணுங்க. என்னுடைய நானும் என்னுடைய வேலைக்காரங்களும் ஜபம் பண்ணுறோம். நான் போகிறேன், நான் போகிறேன். அது என்ன சொல்லு தர்மா கடைசியில் என்ன போட்டிருக்கு?
நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல
சொன்னேன். நான் செத்தா, இஃப் ஐ பெரிஷ் ஐ பெரிஷ், செத்தா செத்து போகிற விடுங்க. இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க உங்களுக்கு தெரியுமா? இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறத நீங்கள் படிச்சிருந்தீங்க, செத்தாலும் செத்து போகிற விடுங்க. ஆனால் ஒருவேளை பொழைச்சா, ஒருவேளை ராஜா செங்கோலை நீட்டிட்டார்னா நம்ம மக்களுக்கு எவ்வளோ பெரிய ரிஸ்க், உயிரை பணை வைத்து போகிற. அதனால தான் இன்னைக்கு எஸ்தர் பெரிய விசுவாச பெண்ணாக நம்ம புகழ்கிறோம். அந்த அம்மா புக்கை படிக்கிறோம். நான் செத்தாலும் சாகிறேன்னு என்ன அர்த்தம்? இதனோட விளைவு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆண்டவருடைய எந்த ப்ராமிஸும் நமக்கு இல்லை, தேவன் எப்படியோ வெளிப்படுத்தலை. அதனால நான் எடுப்பேன் இந்த ரிஸ்கை. ஆண்டவருடைய ஞானத்தோடு திட்டம் பண்ணி உபவாசம் பண்ணி நம்ம செய்கிறோம். இது எப்படி வரும் நமக்கு தெரியாது, ஆனால் நான் எடுப்பேன். இன்னொரு உதாரணம் பார்க்கலாம். தானியல் புக்கில் பார்த்தீங்கன்னா 3 மே ஷாட்ராக் மேஷாக் அபேட்நேகோன், தானியலுக்கு 3 ஃப்ரெண்ட்ஸ். நேபுகாத்நேசர் என்ன சொன்னாருன்னா, ஒரு பெரிய தங்க உருவத்தை ஏற்படுத்தி சிலையை ஊரில் இருக்கிற எல்லாரும் அதை வணங்கணும், எல்லாரும் வணங்கணும். இவங்க என்ன பண்ணாங்க? ஷாட்ராக் மேஷாக் அபேட்நேகோ, நாங்கள் வணங்க மாட்டோன்னிட்டாங்க. இல்லை, நாங்கள் வணங்க மாட்டோம். 15 பார்த்தீங்கன்னா அவர் மிரட்டுறாரு, நீங்கள் வணங்கலைன்னா உங்களை நான் அக்கினி சூளையில் போடுவேன். அவங்க என்ன பதில் கொடுக்குறாங்க? 16 படிங்களா, 3:16.
சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத்நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை.
பாருங்களேன், அக்கினி சூழ பண்ணிருக்கிற இந்த விக்கிரத்தை கும்பிடலன்னா நீங்க உங்களை தூக்கி போடுவேன், உங்களை எந்த கடவுள் காப்பாத்துதுன்னு நான் பார்க்கிறேன்றார் அவரு. இவங்க என்ன சொல்றாங்க, எங்கள் தேவன் காப்பாத்த கூடியவர் தான், காப்பாத்துறவர் தான் எங்கள் தேவன். நாங்கள் நீங்க போடுங்க, அவர் காப்பாத்தினாலும் சரி, அவர் காப்பாத்தாம போனாலும் சரி, ரிஸ்க் தான், காப்பாத்தாம போனாலும் சரி, நாங்கள் எரிஞ்சு சாகுவோமே தவிர இதை ஒண்டி நாங்கள் வணங்க மாட்டோம். என்ன ஒரு ரிஸ்க் பாருங்க, ஷியர் ரிஸ்க்லாம் இல்லைங்களா. அவர் காப்பாற்றலாம், ஒருவேளை காப்பாற்றலாம், ஆனால் அதை காப்பாற்றுவாருன்னு எந்த கேரண்டியும் எங்களுக்கு இல்லை. ஆனாலும் எங்கள் கடமையை நாங்கள் மீற மாட்டோம். ஆனாலும் அவர் காப்பாற்றாம போய் எரிஞ்சு சாம்பல் ஆனாலும் நாங்கள் தவற செய்ய மாட்டோம். எங்கள் தேவன் நாங்கள் தவறை செய்ய மாட்டோம். எஸ்தர் சொன்ன மாதிரி, நான் செத்தால் சாவேன், நாங்கள் செத்தால் சாவோம், ஆனால் நாங்கள் மீற மாட்டோம். பாருங்களேன் இந்த மக்கள், பாருங்களேன் கடவுளுடைய நாமத்துக்காக ரிஸ்க் எடுக்கிற மக்களை பார்த்துட்டு வரோம். ஜோஆப் மாதிரி, எஸ்தர மாதிரி, இந்த ஷேட்ராக் மேஷாக் அபேட்நேகோ மாதிரி என்ன ஒரு உறுதி எடுத்துட்டு வராங்க. புதிய ஏற்பாடு ஒரு உதாரணத்தை பார்த்து முடிக்கலாம். புதிய ஏற்பாடில் பெரிய ரிஸ்க் எடுக்கிற ஒரு ஆள் யாரு, அப்போஸ்தலன் பவுலை தான் சொல்லணும் இல்லைங்களா. அவர் பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கைகள் 21வது அதிகாரத்தில் 19வது அதிகாரத்தில் எருசலேமுக்கு அவர் போயிட்டு இருக்கிறாரு. போயிட்டு இருக்கும்போது பணத்தெல்லாம் வாங்கி அங்கே இருக்கிற ஏழைகளுக்கு உதவி செய்யணும்னு சபைகளுக்கு போயிட்டு இருக்கிறாரு. ஏன்னா எருசலேமில் பஞ்சம், அந்த சபை மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு. அவர் போகிற வழியில் 21வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே இருந்து அக்கபாஸ் என்ற ஒரு தீர்க்கதரிசி வந்து பவுலை வந்து ஒரு இதில் துணியில் கட்டி பின்னாடி அவர் சொல்கிறார், பரிசுத்தாவி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மனுஷன் எருசலேமுக்கு போனான்னா அவனை கட்டி சிறை செய்தை செய்து அவனை கட்டி ஜெயிலில் போட்டு புறமுதசல் கொடுத்துருவாங்க, அவனுக்கு போனால் பெரிய ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது சொன்ன உடனே 13வது வசனத்தில் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் விசுவாசி, ஐயோ போவாதீங்க, உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கு, போவாதீங்கன்றாங்க. பவுல் என்ன சொல்றாரு, நீங்க ஏன் இப்படி அழுவுறீங்க, என் மனசு ஏன் உடைக்கிறீங்க, நான் திரை இது வெறும் ஜெயிலுக்கு போறதுக்கு மாத்திரம் இல்ல, நான் எருசலேமுக்கு போய் செத்தாலும் வருவாள், ஆனா இந்த வேலையை நான் பண்ணணும், இந்த ரிஸ்க நான் எடுக்கணும். என்ன நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியல, ஜெயிலுக்கு போவேன்னு தெரியும், ஆனா உயிர் போகுமா பொழைப்போமா எனக்கு தெரியல, ஆனா நான் போய் செய்யும், I will take this risk. எங்கங்க இந்த மாதிரி ஆளுங்க இந்த காலத்தில்? அது அதெல்லாம் கேட்ட பிறகு 14வது வசனத்தில் ஏதா சொல்றாங்க,
கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மறிப்பதற்கும் ஆயத்தமாக இருக்கிறேன் என்றான். அவன் சம்மதியாதபடியினாலே கர்த்தருடைய திட்டம் ஆகக்கடவது என்று அமர்ந்திருந்தோம்.
பாருங்களேன், அப்படின்னா அவங்க என்ன சொன்னாங்க, போன பிறகு என்ன ஜெயில போடுவாங்களா சாகடிப்பாங்களா பவுலுக்கு என்ன தெரியல நமக்கு, ஆனால் நாங்கள்லாம் என்ன நினச்சோம், கர்த்தர் யோவாப் சொன்ன மாதிரி கர்த்தருக்கு பிரியமானது நடக்கட்டும், வெற்றி வரமா, யா பவுல் காப்பாற்றப்படுவாரா விடோன்னோ, ஆனால் கர்த்தருடைய சித்தம் நடக்கட்டும், அவர் பார்வையில் எது பிரியமோ அது நடக்கட்டும். பவுலுடைய முழு வாழ்க்கையே மனுஷன் ஒன்றுக்கடுத்து ரிஸ்க் எடுக்கிறவர் தாங்க. பரிசுத்தாவி 20:23 சொல்கிறாரு, பரிசுத்தாவி எனக்கு நகரந்தோறும் கட்டுகளும் உபத்திரவங்களும் இருக்கிறது என்று எனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிற, ஆனால் நான் போகாமல் இருப்பேனா, போய்கிட்டே இருப்பேன், எங்கேருந்து வரும், எப்படி வரும், எங்கே வரும், யார் மூலமாக வரும் எனக்கு தெரியாது, ஆனால் அந்த ரிஸ்க்கு மத்தியில் ஆண்டவருடைய வேலையை நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இன்னும் ஒரு 2 கொரிந்தியர் 11 இந்த வசனத்தை படிப்போம் எல்லாம். பாருங்களேன், அவருக்கு வந்த ஆபத்துக்களை அவர் பட்டியலிடுறாரு, நம்ம என்ன சொல்லுவோம் இதை பற்றி. 2 கொரிந்தியர் 11:24
யூதர்களால் ஒன்றுக்குரிய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிபட்டேன், ஒரு தரம் கல்லறி உண்டேன், மூன்று தரம் கப்பர் சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கல்லரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டணங்களினால் உண்டான மோசங்களிலும் வனாந்தரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் நல்ல சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்திலும் இருந்தேன். இவை முதலானவைகள் அல்லாமல் எல்லா சபைகளின் குறித்து உண்டாயிருக்கிற கவலை எத்தனை எந்தனை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது.
நம்ம என்ன ஊழியத்தை செய்கிறோம், என்ன ரிஸ்க் எடுக்கிறோம், மனுஷன் பட்டையில் போடுறத பாருங்களேன், எத்தனை தடவை அடி வாங்கின, எத்தனை தடவை விழாவில் அடிக்கப்பட்டேன், கப்பல் சேதம் ஏதாவது விட்டு வச்சிருக்கிறாரா பாருங்களேன், அடுத்த அடி எங்கேருந்து வரும்னு எனக்கு தெரியலப்பா, எந்த ஊர்லேருந்து தெரியல, எப்படி வரோன்னு தெரியல, இப்போ ரோட்டில் பிரயாணம் பண்ணி போனாலும் விடமாட்டேன்றாங்க, இப்போ ஆறில் பிரயாணம் பண்ணி போனாலும் சமுத்திரத்தில் போனாலும் விடமாட்டேன்றாங்க, யூதர்களை நம்ப முடியல, புறமதஸ்தர்களை நம்ப முடியல, ஏன் சொந்த சகோதரங்களே நம்ப முடியல, அவங்களே திருட்டு பசங்க இருக்கிறாங்க, எங்கேயும் எனக்கு ரிஸ்க்கு தான், எங்கேயும் எனக்கு ஆபத்து தான். அந்த ஆபத்துக்கு பவுலுக்கு தெரியும் பாதுகாப்புன்றது இந்த உலகத்தில் இல்லை, எங்கேயும் ஆபத்து இருக்குது. அவருக்கு ரெண்டு வழி தான், ஒன்று ஒளிஞ்சிக்க ஓடிடு, இன்னொன்று துணிஞ்சு சௌரியத்தை காட்டுற ஒரு வாழ்க்கையை வாழ. நம்ம ரெண்டு பேருக்கு நமக்கு எல்லாருக்கும் இதாங்க இருக்குது, ஒரு முட்டாள்தனமான பாதுகாப்பில் இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டே அப்படியே ஒரு ஆயுசை வந்து பட்டுன்னு கொரோனாலையோ எதுலையோ ஒன்று போகிற ஒரு வாழ்க்கை இல்லை. சௌரியத்தோடு வாழ்வோம், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யட்டோன்னு சாதிக்கிற ஒரு வாழ்க்கை நம்ம எப்படி வாழ போகிறோம். ஐயோ அது செஞ்சா இது ரிஸ்க், அது செஞ்சா இது நடக்காது, இதெல்லாம் ஒருவேளை தோத்துடலாம், நம்ம கடமையை செய்வோமே, கர்த்தருக்கு பிரியமானது செய்யட்டும். ஏன் பாருங்களேன், அவரு அப்போ எனக்கு ரொம்ப மனசே உருக்கிற ஒரு வசனம் அப்போஸ்தலர் நடப்புகள் 20:24 அவர் எவ்வளோ அருமையாக சொல்றாரு பாருங்களேன், போவாதீங்க உங்களுக்கு ஆபத்து அப்படிலாம் சொல்லும் போது இதெல்லாம் எனக்கு இருந்தாலும் 20:24 அப்போஸ்தலர் நடப்புகள்ல ஆகிலும் அவைகளில் ஒன்றை குறித்தும் நான் கவலைப்படேன். இவ்வளோ ஆபத்து இருக்குதுப்பா போலே, நான் அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, அந்த ஆபத்தை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, எனக்கு என்ன கவலை, என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றுமே விரும்புகிறேன். என்ன ஒரு மனுஷன், எவ்வளோ ரிஸ்க் தான், ஆனால் அதை பற்றியெல்லாம் ஒரு கவலை இல்லை, என் உயிர் கூட எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு என்ன முக்கியம், இயேசு எனக்கு கொடுத்த ஊழியத்தை நான் செய்து முடிக்கும், அதைத்தான் எனக்கு வேலை, அதுதான் எனக்கு வேலை. நான் ஒரு நாள் நமக்கு என்ன கொண்டு வரேன்னு தெரியாது, ஆனால் கடவுளுடைய அழைப்பு நம்மளை அழைக்குது, இதனால் செய்யணும், இதுக்காகத்தான் நீ வாழணும்னு. ஆனால் ஒவ்வொரு நாளும் அது செஞ்சா இது ரிஸ்க்கு, இது செஞ்சா இது இதுன்னு ஒன்றுமே செய்யாத பொய்யான ஆபத்தை பாதுகாப்பின் பலூனில் வாழ போகிறோமா, அதை உடச்சிக்கிட்டு வெளியே வந்து தேவனுக்காக சௌரியத்தை காட்ட போகிறோமா, நம்ம தான் யோசிச்சுக்கிறோம். எப்போ ஒரு சபை தங்களுடைய பாதுகாப்புன்ற முட்டாள்தனத்திலிருந்து மிஞ்சி வந்து கடவுளுக்காக சௌரியத்தை காட்டுவோன்னு வருதோ அப்போ தாங்க அது இயேசுடைய சாதிக்கிற சபை. நம்ம அப்படிப்பட்ட சபையாக எத்தனை உதாரணங்களை பார்க்குறோம், தேவனுக்காக சாதிக்கிற மக்கள், ஜோவாபை பார்க்குறோம், எஸ்தரை பார்க்குறோம், ஷேட்ராக் மேஷாக் அபேத்நேகோவை பார்க்குறோம், மகா பெரிய பவுலை பார்க்குறோம், பவுல் தாசர் என்ன ஒரு வாழ்க்கை, என்ன ஒரு சாதனை, இதெல்லாம் அவர் ரிஸ்க் எடுக்கலன்னா நடந்திருக்குமா, நம்மளை நினச்சா நமக்கு ஒரு தலைவலினா போதும் சபைக்கு போகிறதுக்கு கஷ்டம், சில பேருக்கு ஈவினிங் வர்றதுக்கு கஷ்டம், ரொம்ப உடம்பு வலி, காலையில் வந்ததே தலையெல்லாம் சுற்றுது சம்மர், ஏன் ரொம்ப ரிஸ்க்கு போகிறது சபைக்கு ஈவினிங்கு, அப்படி வாழ்கிற மக்கள்கிட்ட இதெல்லாம் என்ன தெரியும், நமக்கு என்ன தெரியும், யோசிச்சு பாருங்க. ஒரு ஆபத்தை சொல்கிற ரிஸ்க் எடுக்காமல் வாழ்ந்தா நமக்கு வர தண்டனையை சொல்கிற பாருங்க, ஒரு உதாரணம் என்ன நடக்கும், ரிஸ்க் எடுக்காத மக்களுக்கு இவங்கெல்லாம் கடவுளுக்கு ரிஸ்க் எடுத்து சாதித்து வாழ்க்கைனா சார்த்தகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துருக்கிறாங்க. அதுக்கு நேர் விரோதமாக இந்த பொய்யான பாதுகாப்பில் வாழ்ந்த மக்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். பொய்யான பாதுகாப்பில் வாழ்ந்த இந்த ஒரு காணல் நீர், பாதுகாப்புன்ற காணல் நீரை நம்பிக்கிட்டு வாழ்ந்த மக்களுக்கு என்ன ஆச்சு? என்ன ஆகுமோ 13:14 நம்ம பார்க்கலாம். 3 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து வெளியே வந்திருக்கிறாங்க. கடவுளுடைய வல்லமைனால கானான் தேசம் பார்டரில் வந்துட்டாங்க. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பார்டரில் என்ன ஆகும்? 13:1 பார்த்தீங்கன்னா கர்த்தர் மோசேவை பார்த்து சொல்கிறாரு, 12 வேவுக்காரர்களை நீ அனுப்பு, அந்த தேசத்தை போய் பார்த்துட்டு வரட்டும். பார்த்துட்டு வரும்போது அதில் காலேப், யோசுவா, மற்ற 10 பேர் போயிட்டு வராங்க. 40 நாள் போய் சுற்றி திரிந்து அங்கே திராட்சை, நம்ம ஊரில் திராட்சை வந்தால் வாங்கினா காஞ்சி போயிருக்கோம், இவ்வளோண்டு தான் இருக்கும். கானான் தேசம் திராட்சை பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு திராட்சையே 4 நாள் சாப்பிடலாம் உட்காந்து. அந்த மாதிரி திராட்சை அதெல்லாம் பார்த்து எடுத்துட்டு வராங்க. ஐயோ, உண்மையாகவே பாலம் தேன ஓடுற தேசம்தான். காலேப 30வது வசனத்தில் சொல்கிறாரு, நம்ம உடனடியாக போவோம், அதை ஆக்கிரமிப்போம், நம்ம அதை மேற்கொள்ள முடியும். 31வது வசனத்தில் மற்றவங்க என்ன சொல்றாங்க?
அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது,
ஏன்
அவர்கள் நம்மை பார்க்கலும் பலவான்கள் என்றார்கள்.
ஐயோ, போக முடியாது, ரொம்ப ரிஸ்க் இது, நம்மளை விட ரொம்ப பலவான்கள் அவங்க, ராட்சசங்க மாதிரி இருக்கிறாங்க, நம்மளாம் அந்த ரிஸ்க் எடுக்க முடியாது, நம்மளை போனால் மெரிச்சிருவாங்க அவங்க, போவே முடியாது, ரொம்ப ரிஸ்க் போகிறது, ராட்சசங்க மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு முன்னாடி நம்ம வெட்டுக்கிளி மாதிரி இருக்கிறோம், அவங்கக்கிட்ட எப்படி போக முடியும்? அந்த ரிஸ்கை நம்ம எடுக்க முடியாதுன்னு சொல்லி இதெல்லாம் சொல்லி அங்கே இருக்கிற மக்களை எல்லாரையும் சோர்வாக்கிட்டாங்களாம். சோர்வாக்கி காலேப் வந்து அவங்களுக்கெல்லாம் சொல்ல வர்றாரு, ஐயோ நீங்கள் பாதுகாப்புன்ற ஒரு மாயையில் வாழ்றீங்க, அதுலேருந்து வெளியே வாங்க, இல்லைன்னா ஆண்டவருக்காக ஒன்றுமே நீங்கள் செய்ய முடியாது, உங்கள் ஆயுசில் சும்மா ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவன் நீங்கள் அழிஞ்சு போயிடுவீங்க, வாங்க வெளியேன்னு சொல்லி அந்த மாயையில் கொண்டு வர்றதுக்கு அவர் என்னவோ செய்ய பார்க்குறாரு. அந்த ஜனங்கள் 14:20 மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்ன சொல்றாங்க? 14:2
எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லோரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போனாமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலம்.
ரொம்ப இது, இங்க கூட்டின்னு வந்து இப்படி பண்ணிட்டீங்களே, இங்கே எகிப்து தேசத்தில் எப்படி எகிப்துலேயே செத்து அங்கேயே நல்லா இருந்துச்சு, வெள்ளரிக்காய் அது இது சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், வெயில் காலம் வந்தால் இங்கே வந்து பனாந்திரத்தில் ஒரு தண்ணி இல்லை, சோறு இல்லை, என்ன ஒரு இது, இதுக்கு தான் கூட்டு வந்தீங்களான்னு புலம்ப ஆரம்பித்தாங்க. யோசுவா அவங்கள திருப்பியும் அந்த பாதுகாப்புன்ற மயக்கத்துலேருந்து வெளியே கொண்டு வரணும்னு பேசுகிறாரு. 7 பார்த்தீங்கன்னா படிங்க.
இஸ்ரவேல் புத்திரர்களின் சமஸ்த சபையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம், கர்த்தர் நம்மே பிரியமா இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார், கர்த்தருக்கு விரோதமா இருந்த கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோட இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள்.
கர்த்தர் நம்மளோடு இருக்கிறாரு, அவர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, பயப்பட வேண்டியதில்லை, வாங்க போலாம் போருக்குன்னு யோசுவா, நம்ம எடுக்கவும் வாங்க இந்த ரிஸ்க, ஆண்டவர் ப்ராமிஸ் வேற பண்ணியிருக்கிறாரு. அய்யோ, பாதுகாப்பு, நம்மளை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா, நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அடுத்த நிமிஷம் செத்து போக போறாங்க, தெரியல நிறைய பேர் செத்து போக போறாங்க. அந்த பாதுகாப்புன்ற ஒரு பொய்யான மாயையில் வாழ்ந்துக்கிட்டு ஆண்டவருக்காக ஒரு ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன்னுட்டாங்க. ஆண்டவருக்காக யோசுவாவும் அந்த மாயையிலிருந்து அவங்கள வெளியே கொண்டு வர முடியாமல் அந்த உலக பாதுகாப்புன்ற கனவு உலகத்தில் மயக்கத்தில் வாழுகிற மக்களாக எவ்வளோ தப்பாக நாங்கள் என்ன ஆச்சு அதுக்கு? நமக்கு எல்லாரும் அந்த கதை தெரியும் இல்லையா, என்ன ஆச்சு? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை இழந்து அவங்க வாழ்க்கை 40 நாளில் போய் சேர வேண்டிய கானான் தேசத்தை 40 வருஷம் சுற்றி ஒன்றுமே இல்லாத வாழ்க்கையாக வனாந்தத்தில் செத்த பெணங்களாக விழுந்தான். ஏன்? ஓ ரிஸ்க்கு ரிஸ்க்கு. நாங்கள் ஒரு ரிஸ்க்கும் ஆண்டவருக்காக எடுக்க மாட்டோம். தனிப்பட்ட விதத்தில் எத்தனை எடுக்குவோம், ஆண்டவருக்காக ஒரு ரிஸ்க்கும் எடுக்க மாட்டோம். இதோட ஆபத்தை பாருங்க. பொய்யான நம்பிக்கைன்றதுல வாழ்ந்தீங்கன்னா இப்படி ஒரு ஆயுசு தான் நமக்கு, இப்படி ஒரு தண்டனை தான் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருவார். ஏன்னா ஆண்டவருக்காக ஒரு ரிஸ்க்கும் எடுக்கல பாருங்களேன். ஏன் நம்ம எடுக்கணும், ஆண்டவருக்காக ஒரு ரிஸ்க் எடுத்து ஏன் செய்யணும், ஏன் நமக்கு எல்லாம் நம்ம செய்யறதுலாம் ஆண்டவர் வெற்றியை கொடுப்பாருன்னா நோ, அந்த மாதிரி ப்ராமிஸே கிடையாது. நம்ம செய்யறதுலாம் வெற்றி வரோன்னு இல்லை, சில நேரங்களில் நமக்கு ஆபத்தும் வரலாம். ஏன் யோவான் ஸ்தானா போய் இது ஏரோதை பார்த்து சொன்னார், நீ விபச்சாரம் செய்கிற அந்த ஏரோதியை வச்சுக்கிட்டுன்னு சொல்லி ரிஸ்க்கு தான் அது. அவர் எடுத்தார், என்ன ஆச்சு, ஏரோது பிடிச்சி ஜெயிலில் போட்டார், அதுக்கப்புறம் தலையை வெட்டிட்டார். ஏன் பவுலுக்கு எல்லாத்துலேயும் காப்பாற்றி ஆண்டவர் விட்டாரா, இல்லை ஜெயிலில் போட்டார், அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆன பிறகு பவுல் தலையும் போச்சு. இன்றைக்கும் எத்தனை பேர் ஆசியாவில் பார்த்தீங்கன்னா, ஆப்பிரிக்காவில் பார்த்தீங்கன்னா, சைனாவில் பார்த்தீங்கன்னா, எத்தனையோ மிஷினரிஸ் தங்களுடைய பாதுகாப்பெல்லாம் விட்டு, நாட்டை விட்டு, மக்களை விட்டு, பணத்தையெல்லாம் விட்டு, சுவிசேஷம் அறிவிக்கணும், ஆண்டவரை தெரிய வைக்கணும்னு சொல்லி வந்தவங்க கல்லறைகள் எத்தனை இருக்குது. எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. எல்லாரையும் ஆண்டவர் காப்பாற்றினாரா, காப்பாற்றலை. நிறைய பேர் இறந்து தான் போனாங்க, ரத்த சாட்சிகளாக மறித்து தான் போனாங்க, அவங்க ரிஸ்க்கு தான் எடுத்தாங்க. அதெல்லாம் என்ன சொல்லுது, அடையாத மக்களுக்கு காஸ்பலை செல்ல போனோம். ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுவாரோ இல்லையோ, தேவனுக்காகவும் அவருடைய மக்களுக்காகவும் சௌரியத்தை காட்டுவோம். இந்த ப்ராமிஸும் இல்லை, நம்ம கடமையை நம்ம செய்வோம், ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றணும் என்ற ஒரு திருப்தியோடு வாழ்வோம். ஒரு கோழைகளாக பயந்துக்கிட்டு ஒரு முயற்சியும் இல்லாத வாழ்கிறது இது, அப்படி ஒரு வாழ்க்கை நம்ம இருக்கக்கூடாதுங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம என்ன நினைக்கிறோம் யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு மாயையில் நம்ம சபை முழுகி இருக்கா, நிச்சயமாக முழுகி இருக்கு. நம்ம ஒரு முயற்சியும் எடுக்காத காரணம் என்ன, இதில் வெற்றி வருமா வராது, வெற்றி வருதோ இல்லையோ நாம் செய்யறத செய்வோம், கர்த்தருக்கு பிரியமானது அவர் செய்யட்டும். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும், எவ்வளோ செய்வோம் நம்ம யோசிச்சு பாருங்களேன். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயம், எங்கே தோற்றுருவோன்னு பயம், எங்கே இப்போ ஒரு காஸ்பிள் மீட்டிங் வைக்கிறோம், காஸ்பிள் மீட்டிங்கில் எல்லாரையும் கூப்பிடும், ரிஸ்க்கு காஸ்பிள் மீட்டிங்கும், சில பேர் வராமல் கூட போயிடலாம், கூட்டமே இல்லாமல் கூட போயிடலாம். ஆனால் நான் கர்த்தருக்கு சௌரியத்தை காட்டி ஒரு கூட்டத்தை கூட்டுவோம், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யட்டும். அவர் யாரை கூப்பிட்டு வராரு, கூப்பிட்றவங்கள நம்மளாம் கூப்பிட்டு பார்ப்போம், இன்வைட் பண்ணி பார்ப்போம், அவருக்கு பிரியமானதை செய்யட்டும். நம்ம செய்கிறோமா, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் முன் வரணுங்க. அப்படித்தான் ஆண்டவர் சாதிக்க முடியும். எப்போ அந்த பாதுகாப்பு, எகிப்து பாதுகாப்புன்ற மாயிலிருந்து நம்ம விலகுவோமோ, நான் முயற்சி செய்வேன், கர்த்தருக்கு பார்வையில் பிரியமானது எதுவோ அது அவர் செய்யட்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்தா. பெண்கள் நீங்க யோசிச்சு பாருங்க, எஸ்தர் மாதிரி, நான் செத்தா சாகரம் விடு, ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை நான் செய்வேன், அவருக்கு செய்வேன். நம்ம சபை எதிர்காலம் நம்முடைய இந்த பாதுகாப்புன்ற ஒரு மாயிலிருந்து நம்ம வெளியே வரணும். எத்தனை உதாரணங்கள். தைரியமாயிருங்கள், நம்முடைய ஜனத்திற்கும் நம்முடைய தேவனாகிய தேவனுடைய பட்டணங்களுக்கும் சௌரியத்தை காட்டுவோம். கர்த்தர் தமதுக்கு பிரியமானவைகளை நலமானதை செய்வாராக, இல்லைங்களா. காஸ்பிள் எஃபர்ட்ஸ் கஷ்டம்தான், ரிஸ்க் தான். சில பேருக்கு ட்ராக்ஸ் கொடுக்க போகிறோம் இல்லைங்களா, ஒரு வர ரிஸ்க் நம்மளை திட்டினாலும் திட்டலாம் தான். இல்லை இல்லை, இப்போ பிரகாஷெல்லாம் இன்விடேஷன் பாவம் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாரு, என்னென்னவோ சொல்லியிருக்காங்க. சில பேர் வசனத்தை போடலையே நீங்கன்னா அந்தி கிறிஸ்துவான்னு கேட்டாங்களா இல்லைங்களா, அதை கேட்டு இது அப்படி இப்படிலாம் கேட்கலாம். அதெல்லாம் ரிஸ்க்கு தான், அது ரிஸ்க்கு வந்து சில பேர் ஏற்றுக்கலாம் ரிஸ்க். ஒருவேளை அதை கொடுக்கறதுல ஒரு 10 பேர் வந்துட்டாங்கன்னா, 100 பேரில் 2 திட்டு 3 திட்டு வாங்கினது ஒரு ரிஸ்க்கு தான். அந்த மாதிரி நாம் துணிஞ்சு செய்கிறவர்களாக இருக்கும்போது தான் இந்த சமுதாயத்தை நாம் பாதிக்க முடியும். மக்களுக்கு போய் ட்ராக்ஸை கொடுக்கறது, ஆன்லைனில் சாமனை போடுறது ஒரு ரிஸ்க். ஐயோ அதை பேசாதீங்க, இதை பேசாதீங்க, எவ்வளோ நாள் தான் செயலற்றவர்களாக நம்ம பாதுகாப்பு. ஏன் ஒன்றுமே பேசலான்னாலும் நம்மளை பிடிச்சிட்டு போக மாட்டாங்களா, ஓ ஒன்றுமே பேசலான்னா சதா காலங்களில் நான் போய் தூங்கும்போது செத்து போயிட்டேன்னா என்ன உயிர், பெரிய உயிரை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம, பெரிய பாதுகாப்பாக இருக்கிறோம், அதனால நமக்கு ஏதாவது செஞ்சிருவாங்க, அதனால நம்ம அமைதியாக வாசிக்கணும். என்ன எப்போ நமக்கு அந்த பயம் போகும், ஆண்டவர் தான் அந்த பயத்தை எடுக்கணும். அந்த பாதுகாப்புன்ற முட்டாள்தனத்திலேருந்து, அந்த பலூன்லேருந்து நம்ம அந்த இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி, அந்த ஐயோ அங்கே போனோன்னா நம்ம உயிரே போயிட போதே, நம்ம எடுக்கிறோமோ இல்லையோ ரிஸ்க் எடுக்கிறோமோ இல்லையோ கூடிய சீக்கிரம் உடம்பு சரியில்லாமல் தான் போகுது இல்லைங்களா. நம்ம இருக்கிற லெவல்ஸு சுகர் லெவல்ஸு அந்த லெவல்ஸில் உடம்பு சரியில்லாமல் தான் போகுது, போக தான் போகிறோம். மேபி ஒரு சான்ஸ் எடுத்தோன்னா, ஒரு சான்ஸை எடுத்தோம்னா, ஒருவேளை நம்ம ஒரு முயற்சி எடுத்தோம்னா, அதனால ஒரு 100 பேர் 200 பேர் ரட்சிக்கப்பட்டுட்டாங்கன்னா, உயிர் போனா போகலாம், ஆனா உயிர் போகாம ஒருவேளை ரட்சிப்பு வந்துருச்சுன்னா 200 பேருக்கு என்ன ஒரு ஆயுசு, என்ன ஒரு ஆயுசு, யோசிச்சு பாருங்களேன். அதைத்தான் நம்ம யோபு ஜோவாப் சொன்ன மாதிரி நம்ம போவோம், ஒருவேளை உயிர் போவோம், ஒருவேளை உயிர் போகாம நம்ம தேசமே காப்பாற்றப்பட்டுச்சுன்னா, we have to take the risk. We have to take the risk. பாருங்களேன், முதல்ல நம்ம திட்டம் பண்ணணும். திட்டம் பண்ணாம ஒன்னும் அக்ரெசிவா யோவாப் எப்படி திட்டம் பண்ணார், ரெண்டு குரூப்பாக பிரித்து நீ இவங்களை தாக்கப்போ, அவங்களுக்கு பலமாக இருந்தால் நான் உனக்கு வரேன் அப்படின்னு திட்டம் பண்ண மாதிரி நம்பளும். நான் நீங்கள் திட்டம் பண்ணுறீங்களா, ஆண்டவருக்காக ஏதாவது நான் செய்யணுன்ற இந்த வருஷத்தில் என்ன திட்டம் பண்ணியிருக்கிறீங்க, என்ன ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கிறீங்க? நம்ம சர்ச்சாக இப்போ தான் ரிஸ்க் எடுக்கணும்னு முடிவு பண்ணிங்க. ஒரு காஸ்பிள் மீட்டிங் வார வாரம் நடத்துறது ஈஸி தான், வரவங்க வருவாங்கன்னு தெரியும். ஒரு காஸ்பிள் மீட்டிங்குன்னு வச்சு எத்தனை பேர் வருவாங்கன்னு, இட்ஸ் எ ரிஸ்க். ஆனால் எடுக்கணும், இனிமேல் நிறையா எடுக்கணும் இல்லைங்களா. இனிமேல் நிறைய கர்த்தருக்கு நம் சௌரியத்தை காட்டுவோம். நம்ம வாலிபர்கள் உமன் எல்லாரும் நம்ம ரிஸ்க் எடுக்க முன் வரணுங்க. நம்ம சௌரியத்தோடு முன் இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம முன்வர பார்க்கணும். எவ்வளோ வேலை செய்கிறோம், எவ்வளோ இது பண்ணுறோம், ஐயோ அதெல்லாம் முடியாதுங்க கஷ்டம்னு சொல்லிக்கிட்டு நம்ம அப்படியே வாழ போகிறோமா? இந்த வருஷத்தில் என்ன திட்டம் பண்ணி வச்சுருக்கீங்க? திட்டம் மாத்திரம் இல்லை, இவன் தியாகத்தோடு தன்னுடைய முழு முயற்சியை பண்ண மாதிரி ஜோ போய் நாம் போர் செய்வோம். ஒரு மிலிட்ரி வாரியர் மாதிரி போர் செய்வோம். போர் செய்கிறது மாத்திரம் இல்லை, அதனோட விளைவுகளை கர்த்தருக்கு பிரியமான். இதிலெல்லாம் வெற்றி வருமா, இதிலெல்லாம் நிறைய பேர் வந்துடுவாங்களா, வராங்களோ இல்லையோ, ஆண்டவருக்கு நம்ம செய்கிற கடமையை நம்ம செய்வோம். எத்தனையோ மிஷினரிஸ் வந்தாங்க, ஒருத்தரை கூட காப்பாற்ற முடியல, வந்து ரத்த சாட்சியாக மறிச்சிட்டாங்க. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானது செய்யட்டோம். அவங்களுக்கு வெற்றி இல்லை, வெற்றி இல்லை தான், அவங்க ப்ராமிஸ் இல்லைன்னா அவங்க கடமையை செய்தால் மனத்திருப்தியோடு மன சந்தோஷத்தோடு இறந்தாங்க இல்லைங்களா. ஏன்னா கர்த்தருக்கு பிரியமானது செய்யட்டோன்னு நம்ம ரிஸ்க் எடுக்கிற மக்களாக நமக்கு இருக்கணும் இல்லைங்களா. ஆகவே தேவனுக்காக ரிஸ்க் எடுக்கிற மக்களாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும், இந்த பாடத்தை படிக்க உதவி செய்யட்டும். ஜபிப்போம். நல்ல தேவனே, இந்த மாலை வேளையிலும் எத்தனை உதாரணங்களை பார்க்கிறோம், எத்தனை மக்கள் உமக்காக ஒரு ஒரு பாதுகாப்புன்ற ஒரு மாயை மயக்க உலக வாழ்க்கையை வாழாமல் அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு அந்த இஸ்ரவேல் மக்கள் மாதிரி அதே சுத்தின சுத்தே சுத்திக்கிட்டு ஒரு முன்னேற்றம் இல்லாமல் வருஷ கணக்கில் 1 வருஷம் 2 வருஷம் 40 வருஷம் அந்த இஸ்ரவேல் வீணான ஒரு ஆயுசை வாழ்ந்து வனாந்திரத்தில் மறித்த வாழ்க்கையை எங்களுக்கும் வராதபடி அந்த பாதுகாப்புன்ற முட்டாள்தனத்தை விட்டுட்டு ஆண்டவரே உமக்காக சௌரியத்தை காக்கிற மக்களாக ஆண்டவரே சில நேரங்களில் முயற்சிகளை செய்து தியாகங்களை செய்து திட்டங்களை செய்து செயல்படுத்துகிற ஒரு சபையாக நாங்கள் இருக்க அதனோட விளைவுகளை உம்மிடத்தில் விட கர்த்தருடைய பார்வையில் அவர் பிரியமானதை செய்யட்டும், வெற்றி வருமோ இல்லையோ அவர் பார்வைக்கு விடுவோன்ற மாதிரி நாங்கள் அந்த மாதிரி முயற்சி எடுக்க முன்வர எங்களுக்கு உதவி செய்ய மாட்டவர். அதில் எவ்வளோ பின்தங்கி இருக்கிறோம், நேரம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிக்கிட்டே காலத்தை கடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவர். வெறும் எத்தனை சத்தியங்களை கேட்குறோம், ஆனால் அந்த சத்தியங்கள் அறியாத எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதை கொண்டு செலுத்துவதற்காக நாங்கள் ஒருத்தர் ஒருத்தரும் யுத்தம் செய்கிற சத்திய போர் வீரர்களாக எங்களை அழைத்திருக்கும் போது நாங்கள் மாத்திரம் அந்த இஸ்ரவேல் ஜனங்க மாதிரி ஐயோ அதை செய்ய முடியாது இது செய்ய முடியாதுன்னு சாக்கு போக்கிலேயே நின்றுகிட்டு இருக்கோம். எங்கள் உள்ளத்தை மாற்று, எங்களுடைய மாயையை விளக்கி ஆண்டவரே உமக்காக சௌரியத்தை செய்கிற மக்களாக, உமக்காக சாதிக்கிற முயற்சி எடுக்கிற ரிஸ்க் எடுக்கிற மக்களாக எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை வழி நடத்தும். இந்த ஜபத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் நல்ல தேவனே, ஆமென்.